இலங்கையில் சோழப்படை முறியடிக்கப்பட்டதை அடுத்து ஒளிந்திருந்த வீரபாண்டியன் மீண்டும் வெளியே வந்து மதுரையை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஆதித்த கரிகாலனும் பார்த்திபேந்திரனும் இணைந்து பாண்டிய நாட்டிற்கு சென்று வீரபாண்டியனோடு போர் புரிந்து கொண்டிருந்தார்கள். அந்த போரில் பாண்டியர்களுடைய ஆபத்து படைகள் வீரபாண்டியனை காப்பாற்றிக் கொண்டிருந்தார்கள். ஒரு வழியாக அந்த ஆபத்து துபிகளை எல்லாம் தாண்டி அவர்களை முறியடித்து உள்ளே சென்று பார்க்கும் பொழுது அங்கு வீரபாண்டியன் இல்லை. வழக்கம் போல் அவன் ஓடி தப்பித்துக் கொண்டான். பின்பு சோழர் படை அங்கிருந்து பாசறைக்கு சென்று விட்டது. செல்லும் வழியில் கரிகாலன் ஒரு பெண்ணை கண்டான். அவள்தான் நந்தினி. வைகை நதி பக்கத்தில் ஒரு சிறிய குடிசையில் அவள் தங்கியிருந்தாள். பக்கத்திலேயே ஒரு பெருமாள் கோவிலும் இருந்தது. அங்கே நந்தினியை பார்த்த கரிகாலனுக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. இங்கேயே ஏன் இருக்கிறாய்? என்னுடன் வந்துவிடு என்று சொல்ல அதற்கு நந்தினி கண்ணனின் மீது தீவிர பக்தி கொண்டு நான் கண்ணனையே மணக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு கரிகாலனுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அங்கிருந்து சென்று விட்டாள். அதற்குள் அங்கு கரிகாலனை தேடி அவர்களுடைய படை வந்துவிட்டது. அங்கிருந்த படையினருக்கு இங்கு யாரும் செல்ல வேண்டாம், இங்கு பெருமாள் கோவிலும் பக்தர்களும் இருக்கிறார்கள், தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று சொல்லி கட்டளையிட்டு அனுப்பி வைத்துவிட்டு நானும் பாசறைக்கு வந்துவிட்டேன். இரவு எனக்கு உறக்கம் வரவில்லை, அவளிடம் பேச வேண்டும் என்று சொல்லி அன்று இரவே அவளை தேடி வைகை கரைக்கு சென்றேன். அப்பொழுது அங்கிருந்த குடிசைக்கு பக்கத்தில் இரத்த கரையும் குதிரையின் காலெடுத்தடமும் இருந்தது. யார் வந்திருப்பார்கள் என்று எண்ணியபடியே குடிசையின் அருகே சென்ற பொழுது இரண்டு பேர் பேசிக் கொண்டது கேட்டது. கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்றால் அங்கே படுக்கையில் வீரபாண்டியன் படுத்துக் கொண்டிருந்தான். பக்கத்தில் நந்தினி அவனுடைய காயத்தை போக்கிக் கொண்டிருந்தாள். என்னை அவள் பார்த்ததும், இவரை ஒன்றும் செய்து விடாதீர்கள், என் மேல் உங்களுக்கு அன்பு இருப்பது உறுதியானால் இவரை உயிரோடு விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சினாள். பதிலுக்கு யார் இவன் என்று நான் கேட்க அதற்கு அவள் என்னை மணந்து கொள்ள சம்மதித்திருக்கும் தயாளன் என்று அவள் சொல்ல எனக்கு கடுங்கோபம் வந்துவிட்டது. உடம்பில் இரத்த காயத்தோடு படுத்திருந்த வீரபாண்டியனை நான் மன்னிக்கலாம் என்றுதான் நினைத்திருந்தேன். ஆனால் அந்த வீரபாண்டியன் என்னுடைய காதலை என்னிடமிருந்து அபகரித்து விட்டான். வந்த கோபத்திற்கு நந்தினியின் கண் முன்னே வீரபாண்டியனின் தலையை வெட்டிவிட்டேன். அந்த தருணத்தில் நந்தினி உறைந்து போயிருந்தாள். அப்பொழுது அவள் என்னை ஒரு பார்வை பார்த்தாள். வஞ்சமும் சூழ்ச்சியும் கொண்ட ஒரு கொடூரமான பார்வையாக இருந்தது. அதற்கு பிறகு நீங்கள் வந்து விட்டீர்கள், அந்த வெற்றியை கொண்டாட ஆரம்பித்து விட்டீர்கள். பாசறைக்கு சென்ற எனக்கு தூக்கம் வரவில்லை. அவளுடைய பார்வை என் மனதை உறுத்தி கொண்டே இருந்தது. பின்பு நீங்கள் உறங்கிய பின்பு அவளை பார்த்து மன்னிப்பு கேட்கலாம் என்று சென்ற பொழுது அவளுடைய குடிசை எரிந்து கொண்டிருந்தது. பின்பு அங்கு இருந்த நந்தினியின் பெற்றோர்கள் நந்தினியை யாரோ தூக்கிவிட்டு சென்றதாகவும் அவர்கள் எரிகின்ற நெருப்பில் அவளை தூக்கி போட பார்த்ததாகவும் சொல்ல நான் அவர்களுக்கு சாபம் விட்டு அங்கிருந்து வந்துவிட்டேன். இவ்வாறு ஆதித்த கரிகாலன் கதையை சொல்லி முடிக்க பார்த்திபேந்திரன் மீண்டும் ஒரு கேள்வியை முன்வைத்தான். அதற்கு பிறகு தாங்கள் நந்தினியை சந்திக்கவே இல்லையா என்று கேட்க ஆதித்த கரிகாலன் பதில் சொல்ல ஆரம்பித்தான். என்னுடைய இளவரசர் பட்டாபிஷேகம் நடக்கும் பொழுது நான் மிகுந்த ஆனந்தத்தோடு இருந்தேன். அந்த சமயத்தில் நந்தினியை நான் மறந்தே விட்டேன். அப்பொழுது பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு சோழ நாட்டின் ராணிமார்களிடம் ஆசி பெற வேண்டும் என்று என்னை அந்தபுரத்திற்கு அழைத்து சென்றார்கள். அப்பொழுது அங்கு நந்தினியை பார்த்தேன். அவளை பார்த்ததும் என்னை அவளுக்கு பரிசாக தரப்போகிறார்கள் என்று எண்ணிக்கொண்டேன். அப்பொழுது அந்த இடத்திற்கு வந்த சுந்தர சோழர் ஏதோ ஒரு காரணத்திற்காக மயக்கமடைந்து விழுந்து விட்டார். அப்பொழுது அங்கு இருந்த குந்தவையிடம் இவள் எப்படி இங்கு வந்தாள் என்று கேட்க குந்தவி சொன்ன பதில் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நந்தினி பெரிய பழுவேட்டரன் மனைவி என்றும் இப்பொழுது அவள் பழுவூர் இளையராணி என்றும் குந்தவை சொன்னாள். போர்க்களங்களில் எத்தனையோ முறை காயப்பட்டிருக்கிறேன், ஆனால் நந்தினி பழுவூர் இளையராணி என்று கேட்டவுடன் என் நெஞ்சில் ஏற்பட்ட காயம் இன்று வரை ஆறவில்லை என்று ஆதித்த கரிகாலன் மிகவும் வருத்தத்தோடு சொன்னான். பின்பு சிறிது நாட்களுக்கு பிறகு என்னை பார்க்க வேண்டும் என்று அவள் ஓலை அனுப்பினாள். என் மனதில் ஒரே போராட்டமாக இருந்தது. அப்பொழுது என்னுடைய மனதில் ஒரு கேள்வி வந்தது. அந்தபுரத்தில் நந்தினியை பார்த்ததும் சுந்தர சோழர் விழுந்ததற்கும் நந்தினிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா என்று எண்ணி அதை தெரிந்து கொள்வதற்காக நான் புறப்பட்டு சென்றேன். அப்பொழுது பெரிய பழுவேட்டரையர் ஊரில் இல்லை, என்னை தடுப்பவரும் அங்கு யாரும் இல்லை. எனவே நந்தினியை தனிமையில் சந்தித்தேன். உள்ளே சென்றதும் அவள் பேச ஆரம்பித்தாள். உங்களுக்கு இந்த சோழ ராஜ்யம் தான் முக்கியம், அதனால்தான் சிறு வயதில் என் காதலை கொன்றீர்கள், பிறகு என்னை காதலித்தவரை கொன்றீர்கள், என்னையும் நீங்கள் சாகடித்திருக்கலாம் என்று சொல்லி அவளுடைய குருவாளை கொடுத்து என்னை கொன்றுவிடுங்கள் என்று கெஞ்சினாள். பதிலுக்கு நான் ஏன் உன்னை கொல்லப் போகிறேன், நீதான் என்னை உயிரோடு வதைக்கிறாய் என்று சொன்னேன். பிறகு ஒரு மோசமான வார்த்தையை சொன்னேன், இந்த கிழவனை விட்டுவிட்டு என்னோடு வந்துவிடு, உனக்காக நான் இந்த ராஜ்யத்தை விட்டுவிட்டு உன்னோடு வந்துவிடுகிறேன் என்று சொல்ல பதிலுக்கு அவள் என்னை கேவலமாக பார்த்தாள். பின்பு நந்தினி சொன்னாள், எனக்கு இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் சக்கரவர்த்தினியாக மகாராணியாக இருக்க வேண்டும் என்று சொன்னாள். கூடவே உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பழுவேட்டரையர்கள் இருவரையும் கொன்றுவிட்டு சுந்தர சோழரை சிறையில் அடைத்துவிட்டு தாங்கள் சக்கரவர்த்தியாக ஆகிவிடுங்கள், என்னை சக்கரவர்த்தினியாக அறிவித்து விடுங்கள் என்று அவள் சொல்லிக் கொண்டிருந்தாள். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் எனக்கு பயங்கரமாக இருந்தது. இனிமேல் உன் முகத்தில் விழிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டேன். கிளம்பும் போது கூட அவள் ஒரு வார்த்தை சொன்னாள், எப்போதாவது தங்களுடைய மனதை மாற்றிக்கொண்டால் என்னிடம் திரும்பி வாருங்கள், என்னை சக்கரவர்த்தினியாக்கிக் கொள்ளுங்கள் என்று என்று சொன்னாள். அவள் கூறிய அந்த வார்த்தை என்னை காயப்படுத்தி கொண்டே இருந்தது. இனிமேல் அங்கு இருந்தால் அவள் பேசிய என் மனதை கெடுத்துவிடுவாள் என்று எண்ணி அங்கிருந்து கிளம்பி விட்டேன். அதற்கு பிறகு நான் தஞ்சைக்கு செல்லவே இல்லை. இதுதான் கரிகாலன் தஞ்சைக்கு செல்லாமல் இருப்பதற்கு காரணமும் நந்தினிக்கும் கரிகாலனுக்கும் இடையே இருக்கின்ற அந்த உறவின் ரகசியமும். பின்பு இருவரும் பேசி உறங்கிய பின்பு மறுநாள் காலை இளவரசர் அருள்மொழிவர்மனை காஞ்சிக்கு அழைத்து வருவதற்காக சோழ நாட்டு கப்பல் படையில் இலங்கை பயணித்தான் பார்த்திபேந்திரன். ஒருபுறம் பார்த்திபேந்திரன் அருள்மொழிவர்மனை காஞ்சிக்கு அழைத்து வர செல்ல, மறுமுனை வந்தியத்தேவன் தஞ்சைக்கு அழைத்து வருவதற்காக கோடிக்கரை நோக்கி சென்று கொண்டிருந்தான். வந்தியத்தேவனோடு வைத்தியர் மகன் பினகாபாணியும் இருந்தான். இருவரும் கிட்டத்தட்ட கோடிக்கரையை நெருங்கிவிட்டார்கள். வழியில் அவர்கள் பூங்குழலியை சந்தித்தார்கள். வந்தியத்தேவனும் பூங்குழலியும் சந்திப்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்புதான் பாண்டிய நாட்டு ஆபத்துதவி ரவிதாசனும் அவனோடு மேலும் ஒருவனும் கோடிக்கரைக்கு வந்து தியாகவேடங்கரை சந்தித்து இலங்கைக்கு போக வேண்டும் என்று சொல்ல, அதற்கு அவர் மறுக்க, பதிலுக்கு ரவிதாசன் அதிக பணம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்ல, பணத்தாசை பிடித்த அவருடைய மருமகளான ராக்கம்மாள் அதற்கு சரி என்று சொல்ல, தியாகவேடங்கருடைய மகன் முருகையனோடு அந்த இருவரையும் இலங்கைக்கு அனுப்பி வைத்தார். அவர்கள் சென்று இரண்டு நாட்களுக்கு பிறகுதான் அங்கு வந்தியத்தேவனும் பினகாபாணியும் வந்தார்கள். பின்பவர்கள் பூங்குழலியை சந்தித்தார்கள். முதலில் வந்தியத்தேவனை பார்த்ததும் பூங்குழலி ஓட ஆரம்பித்தாள். அவளை துரத்திக் கொண்டு வந்தியத்தேவனும் ஓடினான். துரத்திக் கொண்டு ஓடும் வழியில் அங்கு இருந்த புதைக்குழியில் வந்தியத்தேவன் சிக்கிக் கொள்ள பூங்குழலி வந்தியத்தேவனுடைய உயிரை காப்பாற்றினாள். காப்பாற்றியவுடன் பூங்குழலியை பார்த்து வந்தியத்தேவன் கேட்டான், சேந்த நமுதனின் காதலை நீதானா என்று கேட்க, பதிலுக்கு அவள், அவர் எப்படி உனக்கு தெரியும் என்று கேட்க, நானும் சேந்த நமுதனும் சிறந்த நண்பர்கள் என்றும் உன்னை பற்றி அவன் சொல்லியிருக்கிறான் என்றும் உன்னை அவனுடைய மாமன் மகள் என்றும் உன்னை போன்ற அழகி தேவலோகத்தில் கூட கிடையாது என்றும் பூங்குழலியை பார்த்து வந்தியத்தேவன் சொல்லிக் கொண்டிருந்தான். பின்பு மூவரும் சேர்ந்து தியாகவிடங்கருடைய வீட்டிற்கு சென்றார்கள். தியாகவிடங்கரிடம் குந்தவை கொடுத்த ஓலையை கொடுத்து நாளை இலங்கை செல்ல வேண்டும் என்று சொல்ல, அதற்கு அவரோ என்னுடைய மகன் ஏற்கனவே இலங்கைக்கு சென்று விட்டான், ஒருவேளை பூங்குழலி மனது வைத்தால் உன்னால் இலங்கைக்கு செல்ல முடியும் என்று அவர் சொல்ல, எப்படியாவது பூங்குழலியிடம் சம்மதம் வாங்க வேண்டும் என்று எண்ணி வந்தியத்தேவன் உறங்கி விடுகிறான். விடிந்ததும் அவனை தேடி பழுவூர் ஆட்கள் வருகிறார்கள். அவர்களிடமிருந்து பூங்குழலி வந்தியத்தேவனை காப்பாற்றுகிறாள். பூங்குழலி தைரியமான மிகவும் புத்திசாலியான பெண் என்பதை வந்தியத்தேவன் புரிந்து கொள்கிறான். அவனை தேடி வந்த பழுவேற்றர் ஆட்களிடம் அவனோடு வந்த வைத்தியர் மகன் பினாகபாணி வந்தியத்தேவனை காட்டிக் கொடுக்க தியாகவிடுங்கரின் வீட்டுக்கு அழைத்து செல்கிறான். கண்டிப்பாக மதிய உணவுக்கு அவன் இங்கு வர வேண்டும், அவனை பிடித்து விடலாம் என்று சொல்லி அனைவரும் அங்கு காத்துக் கொண்டிருந்தார்கள். அதை அறிந்த பூங்குழலி வந்தியத்தேவனை காப்பாற்றி வேறொரு இடத்திற்கு கொண்டு வந்தாள். அப்பொழுது வந்தியத்தேவன் என்னை ஏன் காப்பாற்றினாய் என்று கேட்க, அதற்கு பூங்குழலி, குந்தவை தந்த ஓலையை நீங்கள் கண்டிப்பாக பொன்னியின் செல்வனிடம் தர வேண்டும், அதற்கு நீங்கள் இங்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு குகைக்குள்ளே அவனை அடைத்து வைத்து விட்டு இரவு வந்து அழைத்து போவதாக சொல்லிவிட்டு அவள் வீட்டுக்கு சென்று விட்டாள். பின்பு அனைவரும் உறங்கிய பின்பு இரவு நேரத்தில் வந்தியத்தேவனும் பூங்குழலியும் படகை எடுத்துக்கொண்டு இலங்கை நோக்கி சென்றார்கள். அப்பொழுது போகும் வழியில் வந்தியத்தேவனுக்கு ஒரு எண்ணம் மட்டும் மனதில் இருந்தது. இவள் கோடிக்கரையில் கடற்கரை பகுதியில் வாழ்ந்தாலும் பார்ப்பதற்கு ஒரு இளவரசியை போல் இருக்கிறாள் என்று மட்டும் அவன் மனதில் எண்ணிக்கொண்டான். அவ்வப்பொழுது அந்த பெண்ணிடம் தன் காதலை சொல்லவும் முற்பட்டான். ஆனால் பூங்குழலியோ மிகவும் கெட்டிக்கார சுட்டி பெண், மேலும் ஆண்களையே நம்பாத ஒரு பெண். அவ்வப்பொழுது வந்தியத்தேவன் காதலாக பேச வரும்பொழுதெல்லாம் அவள் அதை தடுத்து வேற எதையோ பேசிவிடுவாள். இந்த பூங்குழலி அவளுக்கு அவளை சமுத்திரகுமார் என்று சொல்லிக் கொள்வாள். ஏனென்றால் அந்த கடலின் அனைத்து வழிகளும் அவளுக்கு தெரியும். சில சமயங்களில் வீட்டில் சும்மாக இருக்கும் பொழுதெல்லாம் அடிக்கடி கோடிக்கரையில் இருந்து இலங்கைக்கு தனியாக சென்று வருவாள். அந்த அளவுக்கு கடல் அவளுக்கு பழக்கப்பட்டது. எனவே அவளை சமுத்திரகுமார் என்று அவளை சொல்லிக் கொள்வாள். அதே சமயம் படகு ஓட்டுவதிலும் அவள் திறமைசாலியாகவே இருந்தாள். அதனால்தான் கடலில் அவ்வளவு காற்றடித்தாலும் இரவு நேரத்தில் பத்திரமாக வந்தியத்தேவனை அவள் இலங்கைக்கு அழைத்து சென்று கொண்டிருந்தாள். ஆனால் வந்தியத்தேவனுக்கு பூங்குழலி உதவுவதற்கு ஒரு காரணம் இருந்தது. அந்த காரணத்தை வந்தியத்தேவன் கேட்டான். அதற்கு அவள், ஒருவேளை நீங்கள் இலங்கையில் பொன்னியின் செல்வனை சந்தித்தால், அதாவது அருள்மொழிவர்மனை சந்தித்தால், நான் சொன்னதை நீங்கள் சொல்ல வேண்டும். ஆனால் நான் தான் சொன்னேன் என்று சொல்லக்கூடாது என்று ஒரு விதியை வைத்து அதை அவள் சொன்னாள். நீ பொன்னியின் செல்வரை கண்டால் சமுத்திரகுமாரியை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேள். அதற்கு அவர் என்ன பதில் சொல்கிறாரோ அதை அப்படியே வந்து என்னிடம் சொல் என்று அவர் சொல்லிவிடுகிறார். வந்தியத்தேவனுக்கு மனதில் ஒரு சந்தேகம் வந்து விடுகிறது. கண்டிப்பாக இவளுக்கு பொன்னியின் செல்வரை தெரிந்திருக்க வேண்டும். இவர்களுக்கு இடையே ஏதோ ஒன்று இருக்க வேண்டும். அதனால் தான் இவள் பழுவேற்ற ஆட்களிடமிருந்து என்னை காப்பாற்றி இலங்கைக்கு அழைத்து வந்திருக்கிறாள் என்று வந்தியத்தேவன் எண்ணிக்கொள்கிறான். இவ்வளவு பெரிய இலங்கையில் எப்படி அவரை நான் சந்திப்பது என்று அவன் கேட்க, பூதத்தீவில் எனக்கு தெரிந்த ஒருவர் இருக்கிறார், அவர்களிடம் கேட்டுவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பூதத்தீவுக்குள்ளே பூங்குழலி மட்டும் செல்கிறாள். உள்ளே அவளுடைய அத்தையை அவள் பார்க்கிறாள். அந்த அத்தையை இங்கு நாம் ஊமேராணி என்று சொல்லலாம். கொஞ்சம் வயதானவள் தான், ஆனால் பார்ப்பதற்கு அழகாக இருப்பாள் அந்த ஊமேராணி. அந்த தீவில் அவள் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவளால் பேச முடியாது. அவள் அங்கே இருந்த ஒரு குகையில் அருள்மொழிவர்மனுடைய ஓவியத்தை வரைந்து கொண்டிருந்தாள். பின்பு அங்கு சென்ற பூங்குழலி அவர் எங்கே இருக்கிறார் என்று கேட்க, அதற்கு அவளும் சைகை மொழியில் இருக்கும் இடத்தை சொல்ல, மீண்டும் கடலுக்கு வந்து வந்தியத்தேவனை அழைத்துக் கொண்டு அருள்மொழிவர்மன் இருக்கும் இடத்தை நோக்கி அவள் சென்று கொண்டிருந்தாள். அந்த பூதத்தீவில் பூங்குழலி யாரை சந்தித்தாள் என்பதை எல்லாம் வந்தியத்தேவனிடம் அவள் சொல்ல மறுத்துவிட்டாள். எப்பொழுதெல்லாம் அவன் அருள்மொழிவர்மனை பற்றி பேசுகிறானோ அப்பொழுதெல்லாம் அவளுடைய முகம் பிரகாசமாகி விடுகிறது. வந்தியத்தேவன் மனதில் எண்ணிக்கொண்டான், பொன்னியின் செல்வன் மீது இவளுக்கு காதல் இருக்கிறது போல், யாருக்குதான் அவரை பிடிக்காமல் போகும். சோழ நாட்டு மக்கள் மனதில் அவர்தானே இருக்கிறார் என்று மனதில் வந்தியத்தேவன் எண்ணிக்கொண்டான். இந்த தருணத்தில் இவன் இலங்கைக்கு செல்வதற்கு முன்பே நாம் ஆழ்வார்க்கடியானை கொஞ்சம் பார்த்துவிட்டு வருவோம்.